வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசனர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு புகுவதற்கு முன்னால் ஒரு சில விளக்கங்களை, ஒரு எங்களுடைய சர்க்குலர் பெருமான், இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லப்படுகின்ற அனகாய சோழனுடைய மன்னனுடைய சபையிலே அமைச்சராக இருந்தவர். அப்பொழுது அவர் எங்களுடைய சைவ அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் ஆவணப்படுத்தி அதை திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரிலே அதை பாடியருடைய இந்த அனபாய சோழனுடைய காலத்திலே இது நடந்தது. எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இந்த சைவ சமயத்தினடும் தமிழ் மக்களினதும் வரலாற்று காலத்திலே இது ஒரு எழுந்த ஒரு காப்பியம். சொல்லுவார்கள், தமிழ் மொழியிலே இருந்து மூல நூலாக எழுந்தது. உதாரணமாக ராமாயணம் இருக்கின்றது தமிழிலே, மகாபாரதம் இருக்கின்றது, கம்பனுடைய ராமாயணம் நிறைய கவிச்சுவை உள்ள அருமையான பொக்கிஷம். அப்படி இருந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் வடமொழி மூல இலக்கியங்களில் இருந்துதான் எங்களுக்கு தமிழிலே பின்னர் பாடப்படுகின்றன. கம்பனே சொல்லுகின்றான், தீப பாடையில் என்று சொல்லி முன்னர் வட பாஷையிலே சமஸ்கிருத மொழியிலே இருந்த மொழியை இன்றைக்கு நான் புகழ்கின்றேன் என்று கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சொல்லுகின்றேன். ஆனால் தமிழிலேயே மூலமாக எழுந்த புராணம் இந்த திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தை இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், பெரிய புராணம். அது என்ன பெரிய புராணம், அவ்வளவு பெரிய புராணமா இது? எங்களுக்கு தெரியும், புராணங்கள் வந்து வடமொழியிலே இருக்கின்ற நமது சைவ சமயத்துக்குரிய புராணங்கள் 18. அந்த 18 புராணங்களிலேயே மிகவும் பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். 400,000 கிரந்தங்கள் பாடல்களுக்கு மேலே கொண்டது. அதன் ஒரு பகுதியைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அதை தமிழிலே கந்த புராணமாக பாடினார். அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக அப்படி பார்த்தால் இது பெரிய புராணம் இல்லை. கந்த புராணமே பெருசு, கச்சியப்ப பாடிய கந்த புராணம் அதை விட பெருசு. அப்பொழுது இதை மட்டும் ஏன் பெரிய புராணம் என்று சொல்லுகின்றோம்? 18 புராணங்கள் இருக்கின்றன, அவை பெரிதாக இருக்கின்றன. தமிழிலே இருக்கின்ற கந்த புராணம் பெரிதாக இருக்கின்றது. அப்பொழுது ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் என்று வினைவரை? அப்ப அந்த பெரிய புராணம் என்பது ஔவையாருடைய வாக்கிலே ஒரு முறை முருகன் கேட்கின்றான், அவையே அரியது எது பெரியது எது என்றெல்லாம் கேட்கின்றான். அப்ப அந்த வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், அந்த ஔவையாருடைய வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுகின்றார். அவர் கேட்கும் பொழுது பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த புவனம் பெரிசு, அண்ட சராசரங்கள் இந்த புவனம் பெரிது, புவனம் வந்து நான்முகன் படைத்த படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோ, கரிய நான்முகன் எங்கே இருந்து வந்தான்? கரிய நரமுடைய விஷ்ணுனுடைய உந்தித்தானத்தில் இருந்து உதித்தவன். கரியமாலோ அலகடல் துயின்றோன், அவன் எங்கே இருக்கின்றான்? அலகடலே துயில் கொண்டிருக்கின்றான். அலகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், அந்த அலை கடலையே தன்னுடைய கையிலே உள்ளங்கையிலே எடுத்து தீர்த்தம் பருகுவது போல ஒரு முறை அகத்திய முனிவர் பருகினார் என்று புராண வரலாறு சொல்லுகின்றது. குறுமுனி என்று சொல்லப்படுகின்ற அகஸ்தியர், ஏன் குறுமுனி என்ற அவர் குள்ளமா? அப்ப அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தோம். அவர் வந்து குடமுனி என்று பெயர். இந்த காலத்திலே நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அதே மாதிரியாக அந்த காலத்திலே பிறந்த டெஸ்ட் டியூப் பேபி தான் அகத்தியர். அப்ப அந்த டெஸ்ட் குடம் என்று சொல்லுவார்கள், குடம் ஒரு பாத்திரம், பாத்திரத்திலே வந்து பிறந்தது. அப்ப இந்த டெஸ்ட் டியூப் பேபியிலே பிறந்தபடியினாலே அவருக்கு குடமுனி என்று பெயர். அப்ப அவரை வந்து இந்த குடம் வந்து ஆக்கப்பட்டது புவியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண். அப்ப சிறு கலசத்தில் பிறந்தோம், கலசமோ புவியில் சிறுமண், புவியில் எடுக்கப்பட்ட சிறுமன். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், இந்த புவியை ஒரு ஆதிசேஷன், ஆதிசேஷன் என்கின்ற 1000 தலை நாகம் இந்த புவியை தாங்குவதாக எமது மரபிலே இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள், இந்த விஞ்ஞான உலகத்திலே வைத்தியர்களானது வந்திருந்து இந்த புவியை ஆதிசேஷன் என்ற ஆயிரம் தலை நாகம் தாங்குகின்றது என்று சொல்லுகிறாரே, இது என்ன புதினமாயிருக்கின்றது கேட்டார். இந்த புவியிலே அந்த புவியின் நிலையை எடுத்து பார்த்தால் ஏன் இந்த புவி அப்படி அந்த நிலையிலே இருக்கின்றது, அந்த நிலையில இருக்கின்ற ரெண்டு போர்சஸ் இருக்கின்றது, மைய நோக்க விசை மற்றது மைய நீக்க விசை. அதுல வந்து அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் ஒன்று இருக்கின்றது, சுழற்சி விசையும் ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக சுழற்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது புவி அந்த நிலையிலே சுழண்டு கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த புவியை ஒரு உருண்டையாக எடுத்து பார்த்தால் அந்த உருண்டையினுடைய மேல் பரப்பிலே நீங்கள் இப்படி இந்த கோடாக போடலாம், அந்த விசை
ஒரு
நேர்கோடாக, அதாவது இந்த வட்டத்தின் பரிதிக்காக அந்த பரிதியோடு அணைந்து நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த விசை கம்புக்குறி போடுற மாதிரி நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு ஆயிரம் தலை நாகம் அழகாக வரும். அதுதான் அந்த புவியை தாங்கி நிற்கிற தன்மை, அந்த போர்சஸ், அதுதான் ஆதிசேஷன் என்று சொல்கிறது. அப்ப புவியோ அரவினுக்கு ஒரு தலை பேரம், அரவோ உமையவள் சிறு விரல் மோதிடம். இந்த அரவு வந்து உமையவள் பார்வதியினுடைய சிறு விரல் மோதிடம். உமையோ இரவர் பாகத்து ஒடுக்கம், எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி. இறைவன் வந்து மாதொரு பாகன், நாரீஸ்வரன், அர்த்த என்றால் பாதி, அர்த்த சாமம் என்றால் பாதி சாமன் நடுச்சாமம், அர்த்த நாரி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் இறைவன். அப்ப பாதி பெண் பாதி ஆணாக உடைய இறைவன். அப்ப இடது பாகத்திலே நாங்கள் அம்பாளை பார்க்கின்றோம். அப்ப இந்த சொல்லுவார்கள் இந்த டியூவல் போர்சஸ், ஆபரேஷன் ஆஃப் டியூவல் போர்சஸ் இன் தி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இந்த வேர்ல்ட் வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் அர்த்தநாரீஸ்வர போர்ஸ். அப்ப இந்த சொல்லுவார்கள் அந்த 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 அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உரிமை வந்து இறைவருடைய பாகத்திலே ஒடுக்கம், உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம். இறைவர் எங்கே இருக்கிறார், இறைவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உள்ளுக்கு இருக்கிறார், வெளியே இருக்கிறார், கடவுள் என்று சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் கடந்து ஆல் பர்வர்சி, ஆல் பர்வர்சி அண்ட் பியாண்ட், அதான் கடல் உள், within all, அதான் உள். இந்த கடந்தும் உள்ளாகவும் இருக்கின்ற இறைவன் சிறப்பாக இருக்கின்ற இடம் என்று கேட்டால் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், அடியவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். உள்ளம் என்றால் என்னென்று கேட்டால் உள்ளுக்கு இருப்பது உள்ளம், உள்ளே இருப்பது உள்ளம். அப்ப உள்ளே இருப்பது என்றால் மனசும் உள்ளந்தான், புத்தியும் உள்ளந்தான், எங்களுக்கு இருக்கிற கான்சியஸ் அல்லது சித்தமும் உள்ளந்தான், அதற்குள்ளே இருக்கிற நான் என்ற செல்ஃப் இருக்கிறது தானே, அதுவும் உள்ளந்தான். அதைவிட ஆழமாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் உள்ளந்தான். சம்பந்த சுவாமிகள் என் உள்ளங்கவர் கல்வன் என்கின்ற பொழுது அவர் மனதை கவர்ந்த கல்வனா, அவர் புத்தியை கவர்ந்த கல்வனா, அவர் சித்தத்தை கவர்ந்த கல்வனா, அவருடைய செல்ஃப் என்கின்ற நான் அந்த கவரை லாஸ்ட் மை செல்ஃப் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த கவர்ந்த கல்வனா என்று பார்த்தால் அதிலும் ஆழமாக அவருடைய உயிர் ஆன்மாவிலே ஆன்மாவை கவர்ந்த கல்வன், அதற்குரியவன்தான் வரும். அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அது. அப்ப இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுவது மிகவும் பெரிது, தொண்டர்கள் மிகவும் பெரியவர்கள், இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் என்று வருகின்றது. ஆனபடியினாலதான் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று தமிழ்ல பேர். இதை வந்து அந்த நபாய்ச்சோடு என்ன செய்தான் என்றால் அதுக்கு முந்தி எங்களுடைய திருமுறைகளை, சைவத்தில் இருக்கிற திருமுறைகளை 11 வகுத்திருந்தார்கள். ஏன் 11 வகுத்தார்கள், எங்களுக்கு 11 மந்திரங்கள் இருக்கின்றன, தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும், பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் அதை விட 6 ஷடாங்க மந்திரங்கள் பண்ண, அந்த 11 மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்கள் 16 என்பதனால அவர் இந்த திருமுறைகளை 11 வகுத்தார். இந்த திருமுறைகளையும் தேவாரங்கள் முதல் 7 திருமுறைகள்ல வரும், சம்பந்தர் பாடிய தேவாரங்கள் வந்து 1, 2, 3 திருமுறைக்கு வரும், அப்பர் சுவாமிகள் பாடிய தேவாரங்கள் 4, 5, 6 திருமுறைக்கு வரும், சுந்தரர் பாடிய திருமுறை பாடல்கள் வந்து 7 திருமுறைக்கு வரும். ஏன் 7 திருமுறையாக வகுத்தார் என்றால் மந்திரங்களின் கோடி 7 முடிவிலகளுடைய மந்திரங்கள் இருக்கின்றன. நமஹா, ஸ்வாஹா, ஸ்வஸ்தா, பட், ஹும்பட், இப்படி 7 விதமான முடிவுகள், கோடி என்றால் முடிவு, அதை சொல்லுகின்ற மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்களின் முடிவு ஏழாக இருப்பதனாலே அவர் வந்து இப்படி ஏழு தேவாரங்களாக ஏழு திருமுறைகளாக தேவாரங்களை வகுத்தார். வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த பணியை தொடங்கியவன் ராஜராஜ சோழன். அந்த பணியை நிறைவு செய்து வைத்தவன் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இது நடந்தது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நடக்கின்றது. அப்ப இந்த வகுக்கப்பட்ட இந்த 11 திருமுறைகளிலே இந்த சேக்கிழார் சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணத்தை 12ஆம் திருமுறையாக வைத்தார்கள். அதனால சைவர்கள் நம்முடைய அடிப்படை நூல்கள் 12 திருமுறைகள். இந்த சேக்கிழார் சுவாமிகள் வந்து என்ன செய்தார் என்றால், வரலாற்று ரீதியாக இந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தினார். அவர் அந்த மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவருக்கு ஈஸி அக்சஸ் இருந்தது. உதாரணமாக கண்ணப்ப நாயனுடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது அவர் கண்ணப்ப நாயனார் இருந்த உடுப்பி என்ற இடத்துல எல்லாம் போய் பார்த்து அந்த இடத்திலே அந்த வேடுவர்களுடைய வாக்கை அப்படியே சித்தரிக்கின்றது. அங்கே நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, மிருகங்களுடைய தோள்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி அந்த அந்த அந்தந்த சமூகத்தினுடைய மக்களுடைய அந்தந்த வாழ்க்கை முறைகளையும் அச்சொட்டாக எடுத்து காட்டிய பெருமை இந்த சேக்கிழார் சுவாமிகளுக்குரியது. அவருடைய அனிவர்சரிடே நாளைக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக ஒரு நாயனாருடைய 63 நாயனார்கள் ஒருவரான நமிநந்தி அடிகளுடைய குருபூஜை தினம் நாளைக்கு வருகின்றது. இந்த நமிநந்தி அடிகள் என்ன செய்தார் என்றால், திருவாரூர் கோயிலிலே போய் வழிபடுகின்ற இந்த கோவிலுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்றது. மாலை பொழுதாக வந்தவுடன் இந்த கோவிலுக்கு விளக்கேற்ற வேண்டுமே என்று போட்டு ஒரு அயல்ல இருக்கிற வீட்டுல போய் எண்ணெய் இருக்குமா நெய் இருக்குமா என்று கேட்கின்றார். அவர்கள் சமணர்கள். அவர்கள் எல்லாமாக சொன்னார்கள், உம்முடைய இறைவன் தானே கையிலேயே நெருப்பு வச்சு கொண்டு இருக்கிறார். நடராஜ பெருமானுடைய திருக்கரத்திலே இடது பக்க கரத்திலே இறகந்திய கரத்திலே அக்னி இருக்கின்றது. அப்ப அவருக்கு ஒரு விளக்கு வேணுமா குறும்பாக வேணுமென்றால் அந்த தண்ணியை ஊத்தி எரியும் பாப்பம் என்று சொல்லுகிறார்கள். அவர் திருக்குளத்து நீரை எடுத்து முகந்து அதை கொண்டு போய் அந்த விட்டு அந்த விளக்குகளை விட்டு எரிக்கின்ற பொழுது தீபம் எரிந்தது, விடிய விடிய எரிந்தது. இது நமிநந்தி அவர்களுடைய வரலாறு. அவருடைய அனிவசரிடையும் நாளைய தினம் வருகின்றது. இந்த விளக்கு ஏற்றுகின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதனாலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன. விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக பெண்களுக்கு தெரியும், இறைவனுக்கு நாங்கள் 3 கண்கள் என்று சொல்லுகின்றோம். முக்கண்ணன், திரிநேத்ரன் என்றவனுக்கு பெயர் முக்கண்ணன். திரி என்றால் 3, நேத்திரம் என்றால் கண். அப்ப இந்த இறைவன் முக்கண்ணுடைய இறைவனுக்கு சொல்லுவார்கள், இறைவனுக்கு சூரியன் 2 சுடர்களா, 3 சுடர்கள். சூரியன் வலது கண், சந்திரன் இடது கண், அக்னி நெட்டிக்கண் என்று சொல்லுவார்கள். இந்த 3 கண்களாலும் இறைவன் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இறைவன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். பகலிலே நாங்கள் செய்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது சூரியன். சிறப்பதிகாரத்திலே கண்ணகி போய், கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகின்றனர். மதுரையிலே கோவலன் கண்ணகியுடைய சிலம்பை விற்பதற்காக போகின்றனர். போகின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற பொற்கொல்லன் ஒருவன், இந்த சிலம்பை இவன் திருடினான் என்று அண்ணனிடம் பொய்க்குற்றம் சாட்ட மன்னனும் அவனை ஆராயாது இவன் கல்வன் என்று சொல்லி அவனை சிறச்சேதம் செய்து விட்டார்கள். கொலையுண்டான் கோவலன், அநியாயமாக மதுரையிலே கொலையுண்டான். கண்ணகி இதை அறிந்து அங்கு போய் அழுது அரட்டி அவனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி அழுகின்ற பொழுது கேட்கின்றாள், சூரியனே என் கணவன் கல்வனோ? பார்த்தீர்கள் என்றால் அந்த சூரியன் சாட்சியாக இருக்கின்றனங்க. உலக காரியங்கள், பகலிலே நடக்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சி சூரியன். இது சிலப்பதிகாரத்தில் இது வெளிப்பட்டிருக்கு. அந்த கண்ணகிக்கு சூரிய தேவனே சொல்லுகின்றான், உன் கணவன் கல்வன் அல்லன். அதுக்கு பிறகுதான் அவள் போகின்றான் மன்னனிடம் நீதி கேட்பதற்கு. இரண்டாவதாக, இரவிலே நடைபெறுகின்ற உலக காரியங்கள் அனைவருக்கும் சாட்சியாக இருப்பது சந்திரன். மூன்றாவதாக, இந்த உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் சூரிய சந்திரர்கள் இருப்பது போல இறையுடன் தெய்வ சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான, மங்களமான எல்லா இறை சம்பந்தமான காரியங்களுக்கும் சாட்சியாக இருப்பது அக்னி. நாங்கள் அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். நாங்கள் அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒரு மங்கள விளக்கேற்றித்தான் ஒரு நிகழ்வை துவங்குகின்றோம். ஒரு கல்யாண வீடு என்றான் அல்லது ஒரு அரங்கேற்றம் என்றான் புத்தக வழி விடான் முதல் என்ன செய்கின்றோம்?
இந்த முக்கியமான
நிகழ்வுகளிலே முதல் வேலை மங்கள விளக்கேற்றல். இந்த மங்கள விளக்கேற்றல கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பல இடங்களிலே இப்ப விழாக்களை நடக்கிறது என்று கேட்டால் குளிக்க போய் சேறு பூசுவது மாதிரி பல பேர் செருப்பு அணிந்து சப்பாத்தணிந்து மங்கள விளக்கு ஏற்றுகின்றார்கள்.
அது ஒரு அறியாமையாயம் இருக்கலாம்,
செய்யாம விடலாம், இது செய்து சேறு பூசப்படலாம். இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் இறையை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றீர்கள், அவருக்கு முதல் வணக்கம் செய்கின்றீர்கள், அதான் மங்கள விளக்கேற்றல். அவரை அங்கு ஆவாகனம் பண்ணுகிறீர்கள், அவரை சாட்சியாக வைத்து செய்கின்றீர்கள். அந்த நிகழ்வும் அந்த நிகழ்வு அவருக்கு அர்ப்பணமாகின்றது. அந்த நிகழ்விலே போய் செருப்பணிந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, இந்த மங்கள விளக்கேற்றுவதற்கு பலர் செய்கின்ற வேலை, சமூகத்திலே இருக்கிற பணம் படைத்தவர்கள் அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் அவர்களை கொண்டு வந்து வைத்து மங்கள விளக்கு ஏற்றுவார்கள்.
இன்னொரு டாக்டர், இந்த முழுகு திரிய கொண்டு போய் ஏற்றுகிறேன், அது இந்த மாதிரி
அதுல ஒரு பிரச்சனை இல்லை.
அதுல பிரச்சனை,
ஆனா இந்த என்ன சொல்றது, இது வந்து சொல்லுவார்கள் சமூகத்திலே இப்ப பெரியவர்களை கொண்டே அங்க வச்சு முதலாவது அது பரவாயில்லை. ஆனால் இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது 5 திரியோ 7 திரியோ ஏற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு ஆத்மி ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து முதல் விளக்கு ஏற்றுங்கள். முதல் விளக்கு ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து ஏற்ற வேண்டும், அதுதான் முறை. நாங்கள் மற்றவர்களுக்கு பூஜை செய்கின்ற மாதிரி ஆக்களுக்கு விட்டு விளக்கு ஏற்றப்படாது. ஆனால் ஒரு நல்லவர் பெரியவர் சபைகள் இருக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாலே ஒரு அந்த இவர் வைத்தியராக இருக்கின்றார், இவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார், இவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார், அவர்களை கூப்பிட்டு ஏற்றுகின்ற பொழுது ஒரு கூச்சம் வருகின்றது இல்லையா? அவ்வளவு பெரிய பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் போய் முதல் அந்த அவையில இருக்கின்ற ஒரு பெரியவரை நல்லவரை வைத்து அதை தொடக்கி வைத்தால் இது மிகவும் நல்ல நிகழ்வாக அது அமையும். அது முக்கியம், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஒன்று. மற்றது இந்த இது மட்டுமல்ல, நாங்கள் விளக்கு இல்லாமல் சாப்பிடுவதில்லை. ஆர்வனுடைய சைவ வினாவுடைய எடுத்து பார்த்தா தெரியும், விளக்கு அவிழ்ந்தால் உணவை மூடி வைத்திருந்து சாப்பிடாம இருந்து வந்தவர்கள்தான் சாப்பிடுவோம். அது இருக்கிறது. விளக்கு இல்லாமல் படிப்பதில்லை, லைட் இல்லாம படிக்கலாதானே. நல்ல காரியங்கள் இந்த இறை நூல்களை படிக்கின்ற பொழுது, அது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த திருப்பெல்லாம் முற்றோதர்கள் நடக்கின்றன, திருவாசக முற்றோதர்கள் திருமுறைகள் படிப்பது, அந்த படிக்கின்ற பொழுதும் விளக்கை ஏற்றி போட்டு படிக்க வேண்டும். அதுவே முக்கியம். அது என்ன, இறை காரியங்கள் எல்லாத்துக்கும் அது முக்கியம். அது மட்டுமல்ல, அபல கிரியைகள்ல கூட அப்படித்தானே, இறந்த உடன் தலைமாட்டிலே குத்து விளக்கு ஏற்றி வைக்கின்றோம் இல்லையா?
இந்த உடனே
அதுவும் இறை காரியம்தான், அபர கிரியைகள் எல்லாருமே அது இருக்கின்றது. ஆண் பெண் சேர்வதற்கு கூட ஒரு தீபம் இருக்க வேண்டும், இது எங்களுடைய விதி. முதலிரவு வைக்கின்ற பொழுது, சாந்தி முகூர்த்தம் வைக்கின்ற பொழுது அதிலே ஒரு விளக்கம் வைப்பார்கள். அங்கே இந்த தீபம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும், இது எங்களுடைய இது. அந்த முச்சுடர்களினாலே இறைவன் இருக்கின்றான். அவனுக்கு அந்த விளக்கிலே நாங்கள் அந்த இறைவனுடைய ஜோதியை நாங்கள் காணுகின்றோம், இறைவனுடைய இருப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அப்படின்னாலே இந்த திருவிளக்கு ஏற்றுதல் மிக முக்கியமான ஒன்று. வீட்டிலே கன பேர் விளக்கு ஏற்றுவதில்லை, என்னென்று சொன்னால் இங்கே நெருப்பு பிடித்த விளக்கு
அந்த இதில்
அந்த பயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த அவதானமாக இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆனாலும் ஒவ்வொருவரும் வீட்டிலே ஒரு சில நிமிடங்களாவது விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விளக்கில இருக்கிற ஜோதியிலே நாங்கள் இறைவனுடைய ஜோதியைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த கடவு உபநிஷத்துல சொல்லுவார்கள், அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன. இறையை பின்பற்றித்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன, அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன. எங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனிடமிருந்து ஒளி வருகின்றது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அக்னி எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் இருப்பாகவும் அவற்றின் இயக்கத்துக்கு காரணமாகவும் அவற்றின் ஒளிக்கு ஒளி கொடுப்பவனாம் இருப்பவன் இறைவன். அந்த ஒளியிலே நாங்கள் இறைவனை காணுகின்றோம். வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுவது மங்களமான ஒரு விஷயம். இன்னொன்னு சொன்னோம், நாங்கள் இந்த வீட்டுல வந்து இந்த நிறைவு மங்களம் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று இந்த வீட்டை நிறைவாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தளபாடங்களை வேண்டி போட்டாலும் வீட்டை நிரப்ப முடியாது, எவ்வளவு அலங்காரங்கள் செய்தும் வீட்டை நிரப்ப முடியாது. நீங்கள் வீட்டிலே ஒளியால் நிரப்பலாம், விளக்கு ஏற்றி விளக்கு போட்டு ஒளியாறு நிரப்பலாம் ஒன்று. இரண்டாவது, இறைவனுக்கு சுகந்த தூபம், ஒரு சாம்பிராணி பூசி உகையோ அல்லது தசாங்கமோ போட்டு அந்த சுகந்த வாசனையால் நிரப்பலாம். ரெண்டாவது, மூன்றாவது ஒலி சப்தம், தாளம் போட்டு இறைவனை பாடுதல், இசையோடு இறைவனை பாடுதல், இவருடைய மந்திரங்கள் நாமங்களை திருப்பி திருப்பி சொல்லுதல், ஓம் சிவாய நம்ம சொல்றதோ அல்லது அவருடைய நாமத்தை சொல்லுவதோ அது வரும். இப்ப எல்லாம் இந்த வைப்ரேஷன்ஸ் என்று இருக்கின்றது, நீங்கள் எலக்ட்ரிக்கல்லேயே போட்டு விடலாம். நாங்கள் சொல்லுவதுதான் கூட பலன், அது முக்கியமானது. அதனால அந்த வைப்ரேஷன்ல அதுல காயத்ரி மந்திரமோ ஓம் நம சிவாய ஓம் சரவண பவாய அது மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டால இந்த மூன்றாலே தான் நீங்கள் ஒரு இல்லத்தை நிரப்ப முடியும். நான்காவது ஏதாவது இருந்தா சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். அதாவது ஒளி ஒளி மற்றது இந்த சுகந்த வாசனை, அதுல இந்த ஒளியை ஏற்றி வைப்பது மிகவும் முக்கியமான பங்கு. கட்டாயமாக நிச்சயமாக வீட்டிலே ஒரு சின்ன விளக்கண்டாலம் வைத்து நெய் வைத்து நெய்ங்க இலகுவாக கிடைக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் பாவிக்கலாம். அப்படியான இதுல வைத்து திரி வைத்து அந்த விளக்கை ஏற்றி ஒரு சில நிமிடங்கள் என்றாலும் அது வழிபட வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கீழே ஒரு தட்டம் வைத்து அதில் விளக்கு வைக்க வேண்டும், எண்ணெய் கசியாமல், மேலே நெருப்பு பிடிக்காமல், முக்கியமாக அந்த கேட்டின் திரைச்சீல மற்றது பேப்பர்கள் அதுகள் அதிலே படாமல் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எட்டாத இடத்துல இருக்க வேண்டும். இதை கவனித்து பாதுகாப்புடன் அதே நேரம் இறையை நேர்ந்து வழிபட்டால் இந்த இல்லம் மங்களமாகும். இந்த ஹோம் பிகம் வெரி ஆஸ்பிஷியஸ், வில் பி பிளெஸ்ட். அங்கே அந்த ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தம்பதிகள் சந்தோஷமாக வளர்கிறார்கள், பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள். நோய் நொடி துன்பங்கள் அது எல்லாருக்கும் வந்தாலும் கூட அதை தாங்குகின்ற மனமும் அது இலகுவிலே போகின்ற தன்மையும் அந்த இல்லங்களுக்கு இருக்கும். இல்லங்களுக்கு ஒளியேற்ற வேண்டும். இந்த நமிநந்தி அடிகளுடைய குருபூஷை நாளிலே அவற்றை நினைவு கொண்டு அடுத்ததாக இந்த திங்கட்கிழமை, இது ரெண்டு குருபூஷையும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சோமாசிமார நாயனாருடைய குருபூஷை. சோமாசிமாரர் என்பவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்தவர், சுந்தரருக்கு அணுக்கமாக இருந்தவர். சோமாசிமாரனுடைய வரலாற்று பள்ளி உண்டு என்று கேட்டால் இறைவனே அவர் ஒரு யாகம் செய்ய யோசிக்கின்றார். பெரிய ஒரு அளவில் இல்லாத வரலாறு. யாகம் செய்கின்ற பொழுது அவர் சுந்தரரை வேண்ட இறைவனை வருவதாக ஒப்புக்கொள்ளுகின்றார். அப்பொழுது அந்த மத்தியான நேரம் யாகம் நடந்து கொண்டிருக்குது. இறைவன் ஒரு தாள் இழிகுலத்தோன் மாதிரியாக வருகின்ற ஒரு புலையன் வடிவிலே அவர் வருகின்ற பொழுது இறைவன் இறைவி எல்லாரும் வருகின்றார்கள். அர்ஜுனுடைய காலத்திலே பார்த்தோம், அவர் அப்படி வந்தார், உயர்னாக வந்தேன். இங்கே புலியனாக வருகின்ற பொழுது இவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அவருடைய அருகுக்கு அவர்கள் இறைவன் என்று தெரியவில்லை, எழுந்து ஓடுகின்றார்கள். யாகசாலைக்கு இப்படி ஒருவர் வந்து விட்டார்கள், இறைவனுடைய படிப்பினை ஓடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது இறைவன் என்று அவருக்கு உணர்த்த அவர் வணந்து வழிபடுகின்ற. இன்றைக்கும் அந்த இடத்திலே அந்த தலத்திலே மத்தியான நேரம் அந்த எழுந்து ஓடிய பிராமணர்களுடைய வம்சம் இருக்கிறார்கள் இல்லையா, மத்தியான நேரம் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை அந்த கருமங்கள்ல இருந்து விலக்கி வைக்கிறார். அந்த சம்பிரதாயம் அந்த இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த இறைவன் வந்து இதே மாதிரியாக சங்கராச்சாரியாருக்கும் வந்திருக்கின்றார் காசியில். சங்கராச்சாரியார் மிகப்பெரியவர், படித்தவர், வேதாந்த தத்துவத்தை நிறுவியவர். அவர் காசியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் ஒரு புலையனாக எதிரே வருகின்ற. அவருடைய கல்குடம் நாய்கள் பக்கத்திலே நாலு நாய்களா, நான்கு வேதங்களும் நான்கு நாய்களாக வருகின்றனர். இறைவி அவர் வீட்டு பெண்ணாக வருகின்றார். இந்த சங்கராச்சாரியார் வந்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், விலகு விலகு என்று சொல்ல அவர் கேட்கின்றார், என்னத்தை விலக சொல்லுகின்றாய், சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்லுகின்றாயா, உடலில் இருந்து உடலை விலக, இது என்னுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, ரெண்டு உடம்பும் பஞ்சபூதங்களினாலே ஆனது, அதுலேயாவது வித்தியாசம் இருக்குதா, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லத்தானே, அது இந்த உடம்புல இருந்து அந்த உடம்பு விலக சொல்றியா, ஆன்மா சைதன்யம் என்றது ஆன்மா, உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்று, ஆன்மா ஒன்று தான் வேதாந்த சத்துவம் சொல்கிறது, ஒன்று இதுல இருந்து அதை விலக சொல்றான் சொல்லி அந்த இறைவன் கேட்கிறேன். இந்த சங்கராச்சாரியார் அப்பதான் மானுஷ பஞ்சகம் என்று அற்புதமான அஞ்சு சுலோகங்கள் படிக்கிறார். அதுல சொல்லுகிறார், அவர்கள் இந்த குல வேறுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு குருதான், ஞானம் கொண்டவன் யாராக இருந்தார். இது சயத்துல இந்து மதத்துல வந்த ரெவல்யூஷன் அந்த காலத்து. இதுல இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் கூட அடிமைகள் இருந்திருக்கின்றார்கள், அடிமை வியாபாரம். அது மாதிரி எங்களுடைய அந்த ஜாதி வேறுபாடு இருக்கின்ற பொழுதும் இந்த ஜாதியை வைத்துக்கோ விட இந்த ஞானம் பெரிது. அவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும், ஞானத்தக்கே முதலிடம் என்ற கருத்து இங்கேயும் இருக்கின்றது, அங்கேயும் இருக்கின்றது. இந்த சோமாசனாருடைய குருபூஜை வந்து திங்கட்கிழமை வருகின்றது.
நன்றி டாக்டர். இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு இணைப்பில் இருக்கிறார் ஒரு அடியவர், கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, உங்களுடைய வணக்கம்.
வணக்கம்,
அவர் போய்விட்டார் கூட, இன்னொரு நினைக்கிறேன். வணக்கம், அவர் திரும்பி வருவார்கள், பார்க்கலாம். சரி, நீங்கள் தொடர்ச்சியா? அப்ப நாங்கள் இப்பொழுது மூன்று நாயன்மார்களுடைய சேர்க்கலாருடைய அந்த பெரும் பேற்றை பற்றி உண்மையிலேயே எங்களுடைய இந்த சைவ நாயன்மார்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்திய பெருமை சேர்க்கலாரை சேரும். அது ஒரு மிக மகத்தான ஒரு பணி என்றுதான் நான் நினைக்கிறேன்.
அவர் ஆவணப்படுத்தினதல்ல, ஆவணப்படுத்த வைத்தது இறைவன். அவருக்கு உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்கின்ற, உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று சொல்லி இந்த புராணத்தை பாடுகின்றார். இந்த கோயில்களிலே பஞ்சபுராணம் பாடுகின்ற திராவிட வேதம் அல்லது பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது திருவாரம் ஒரு பாடல், திருவாசகம் ஒரு பாடல், திருவிசைப்பா ஒரு பாடல், திருப்பல்லாண்டு ஒரு பாடல், புராணம் ஒரு பாடல். பல பேர் கந்த புராணத்திலே பாடுவார். வான்மகள் வளாதுவேக அல்லது கோடமா மஞ்சதன்னை அப்படி கந்த, அது அல்ல. திருமுறைகள் இருந்தான் பாட வேண்டும், அது பெரிய புராண பாடலாக இருக்க வேண்டும். இது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிகள். ஆலயங்களிலே அந்த திருமுறைகள் ஒருவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டார்.
இங்கே ஒரு அவர் நேர் வந்து வணக்கம். வணக்கம், அதுல ஏதோ குறைபாடு இருக்கிறது போன்றது அவருடைய தொடர்பில் என்னவோ தெரியவில்லை. இப்பொழுது டாக்டர், நாங்கள் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உயிர் எப்போது உடலுக்குள் வருகிறது? கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் வானலத்தில் இருந்து மழை ஊடாக தாவரங்களுக்குள் போய் அவற்றை உண்ணும் போது ஆணின் விந்துக்குள் நுழைந்து உறவின் போது பெண்ணுக்குள் கருவுக்குள் செல்வதாக கூறினீர்கள். நீங்கள் கூறியதை அவர் மிகவும் கவனமாக கேட்டிருக்கிறார். அப்படியானால் பெண்ணின் கருமுட்டைக்கு உயிர் இல்லையா? அப்படியானால் விந்துவுக்கு ஒரு உயிர், பெண்ணின் முட்டைக்கு ஒரு உயிர், இரண்டு உயிரா? மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார். இதை தயவு செய்து விளக்கம். நான் என்னோடு திரும்பவும் அதை வாசிக்கிறேன்,
நான் விளங்கப்படுத்துகிறேன். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதை அப்ப இந்த விடயத்தில் பார்த்தவண்டால் எல்லாருக்கும் வந்து அவர் சொன்ன கேட்டால், நாங்கள் முந்தி சொன்னதை சொன்னார். உயிர் வருகின்ற பாதை, உயிர் வருகின்ற
ஆசிரியர்கள்,
உயிர் வருகின்ற பாதையை பற்றி.
ஹலோ,
நான் திருவள்ளி பாலசிங்கம் கழிக்குமையா?
சொல்லுங்க
டாக்டர். அவர்களுக்கும்
காலை வணக்கம்.
சொன்னீங்கள் ஒளி பொலி, மற்றது எந்த வீட்டுக்கு ஒழித்து கொடுக்கிறது?
தூபம்,
தூபம், சாம்பிராணி, நறுமணம், அந்த இதை பொறுத்தது. கொஞ்சம்
பொலி நட்டுகிறேன், ஆனால் ஊதுபத்தி அதே போல கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன தெரியாது,
விளங்கவில்லை. நீங்க சொல்வது விளங்கவில்லை.
ஊதுபத்தி
நீங்க சொல்வது புரியவில்லை அம்மா.
நான் விளக்கு ஏற்றுகிறேன், அதே நேரம் ஊதுபத்தி சங்கம் நறுமணத்தில் ஏற்றும் பொழுது
நீங்கள் ஒளியேற்றுவதே பெரிய விஷயம் தானே? அதனோட அதே மிகவும் பெரிய விஷயம். இந்த மூன்று இருக்கின்றது, அந்த மூன்றிலே இயலுமானவர்கள் மூன்றையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பாடல்களை பாடுவது, தாளம் போட்டு பாடுவது, இந்த தாளம், இந்த சத்தம், கையாலை தட்டி தாளம் போடுகின்ற பொழுதும் அந்த தாளத்தினாலே, தாளம் அந்த எழுதினாலே நம்முடைய வினைகள் எம்மை விட்டு விலகுகின்றன. அந்த ஓல்டு நெகட்டிவ் thoughts and negative energies in the surroundings, எங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சக்திகளும் மெம்மை விட்டு விலகி ஓடுகின்றன இந்த ஓசையினாலே, கையை தட்டி தாளத்தினாலே. அவர்கள் அவற்றை செய்யலாம். அதனால மற்றவர்களுடைய சௌகரியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தால் அதற்கு ஆறுதலாக இருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
அந்த இணைப்பு
தூரத்திலிருந்து வருகிறது,
தெளிவாக இல்லை.
தூரத்திலிருந்து வருகிறது, அதான் எனக்கு தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன்.
நாங்கள் இதை தொடருவோம் அடுத்ததாக.
ஹலோ,
இணைப்புகளுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை இடையூறு செய்யாமல் நாங்கள் நிகழ்ச்சியை சொந்து செல்லுவோம். இணைப்புகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அடுத்ததாக
இவருடைய கேள்விக்கு நாங்கள்
அதுதான் இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
திருப்பி அந்த கேள்வியை நான் வாசிக்கலாம்.
நான் அதை விளங்கப்படுத்துகின்றேன் ஐயா. தயவு செய்து கொஞ்சம் அந்த இதுல இடையூறை நிறுத்தி நாங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும்.